வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பின்லாந்து நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு புதிய உயரங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகளாவிய மின்னணு இணைப்பு பாலங்களை இந்தியா கட்டமைப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஐயா வைகுண்டரின் 194வது அவதார தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பின்லாந்து நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு புதிய உயரங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டாப் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ள நிலையில் தமது சமூக வலைதள பதிவு மூலம் பிரதமர் அவரை வரவேற்றார். இதனிடையே வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஸ்டாப் கூறியுள்ளார். வண்ணங்களின் திருவிழாவாம் ஹோலி பண்டிகை இன்று உற்சாகத்துடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் கொண்டாடப்படும் இவ்விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைவரின் வாழ்விலும் அன்பு, நம்பிக்கை, ஒற்றுமை, சகோதரத்துவம் தழை தோங்கட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கான மின்னணு இணைப்பு பாலங்களை இந்தியா கட்டமைப்பதாக மத்திய தொலைத்தொடர்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் உலகளாவிய கைபேசி மாநாட்டின் ஒரு பகுதியாக நம் நாட்டின் கண்காட்சி அரங்கினை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், மனித குலத்திற்கு ஆளுமை வழங்கி நட்புறவை வலுப்படுத்தி வளங்களை பகிரும் ஒரே குடும்பம் தத்துவத்தில் இந்தியாவின் நம்பிக்கையை எடுத்துரைத்தார். அறிவுத்திறனும் கட்டமைப்பும் இன்றியமையா அங்கம் வகிக்கும் இன்றைய காலகட்டத்தில் திறன்களும் புதிய கண்டுபிடிப்புகளும் மிகவும் அவசியம் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாட்டின் தொலைத்தொடர்பு துறை ஆராய்ச்சி மேம்பாடுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஸ்பெயினில் நடைபெறும் கைபேசி கண்காட்சி தளத்தில் 40க்கும் மேற்பட்ட படைப்பாற்றல் திறன்மிக்க இந்தியர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் 10 மாநிலங்களின் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் 6 உறுப்பினர்கள் உட்பட அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், தெலுங்கானா, சத்தீஸ்கட், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களின் 37 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைய உள்ளதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இத்தேர்தலில் தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் 4 இடங்களும் அஇஅதிமுக சார்பில் 2 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. மேற்காசியாவில் 5வது நாளாக இன்றும் பதற்றம் தொடரும் நிலையில் டெஹ்ரானில் உள்ள அணு மையங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்க துருப்புகள் கூட்டு தாக்குதல்களை நடத்துகிறது. அதேவேளையில் ட்ரோன் மூலமான தாக்குதல்களை ஈரானும் மேற்கொண்டுள்ளது. இதுவரை ஈரானில் உள்ள 300 ஏவுகணை தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல், லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாவின் 60 தளங்கள் மீது தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் தொடரும் நிலையில் துபாயிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 366 பேர் இன்று சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத், கத்தார், ஓமன் நாட்டு தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அந்நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் குறித்து கேட்டறிந்தார். குவைத்தில் பிராந்திய அமைதியும் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நெருக்கடியை கருத்தில் கொண்டு வெளியுறவு அமைச்சகம் சார்பில் புதுதில்லியில் இலவச கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார். வனங்கள் மற்றும் மரம் சூழப்பட்ட பரப்பினை 33% மேம்படுத்தும் இலக்கை எட்டும் வகையில் இந்த கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 14 கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். 38 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். காவல்துறை சார்பில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 காவலர் குடியிருப்புகள், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 2138 அடுக்குமாடி குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 8 காவல்துறை இதர கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 2751 கோடி ரூபாய் மதிப்பிலான 229 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் அவர் திறந்து வைத்தார். முன்னதாக உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரியில் 63 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடத்தை திறந்து வைத்ததுடன் மாணாக்கருக்கு மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மீனவர் நலத்துறை சார்பில் 655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் முதலமைச்சர் இன்று துவக்கி வைத்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வேளாண் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூல் தொடர்பாக விவசாயிகளுக்கு புதிய செயலிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாக ஹைதராபாத் நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ராமன் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருங்கிணைந்த நெல் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தரமான விதை, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற நெல் உற்பத்தி, பயிர் பாதுகாப்பு, மேலாண்மை முறைகள் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண் விரிவாக்க கல்வி மூலம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு பயிற்றுவிக்கப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். பிரதமரின் பாரத் விரிவாக்க வேளாண் செயலி மூலம் உரிய ஆலோசனைகள் விவசாயிகளுக்கு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நீலகிரியில் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் மாநிலங்களுக்கான சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் 12.33 கோடி ரூபாய் செலவில் இன்று தொடங்கின. தமிழக அரசு கொறடா திரு கா ராமச்சந்திரன் இப்பணிகளை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஐயா வைகுண்டரின் 194வது அவதார தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், வைகுண்டரின் பொன்மொழிகளை பின்பற்றி சமத்துவம் பேணுவோம் என வாழ்த்தியுள்ளார். இந்நாளை ஒட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் அவதார பதியில் இன்று அதிகாலை தாலாட்டு பள்ளி உணர்த்தல் அபயம் பாடுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டரின் அவதாரபதியில் 194வது அவதார தின விழா நடைபெற்றது. இன்று அதிகாலை தாலாட்டு பள்ளி உணர்தல் அபயம்பாடுதல் நடைபெற்றது. தொடர்ந்து சூரிய உதயத்தில் கடல் பதமிட்டு சூரிய பிரகாச சுத்த ஐயா வைகுண்டரை அவதாரபதிக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அவதார தின விழா பணிவிடை நடைபெற்றது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் குழுமியிருந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் தடகள போட்டிகளில் 18 வயதிற்கு மேற்பட்டோர் பங்கேற்கலாம் என மேரா யுவபாரத் இளையோர் அலுவலர் திரு நம்மளகிருஷ்ணா தெரிவித்துள்ளார்.
8 மார்ச் 2026 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். எஸ்டிஏடி ஸ்டேடியம்ல ரன்னிங் காம்படிஷன், 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ், ஃபன்னி ஈவெண்ட், டக் ஆஃப் வார். ஏஜ் லிமிட் கிடையாது, 18 எவ்வளோ ஏஜ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். வின்னர்ஸ்க்கு 1st, 2nd, 3rd வின்னர்ஸ்க்கு மெடல்ஸ், கப்ஸ், சர்டிபிகேட்ஸ் கூட நான் கொடுக்குறேன். மெடிக்கல் டீம் கூட நான் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
விழுப்புரம் மாவட்டத்தில் 69 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தேனி மாவட்ட விளையாட்டு அரங்கில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஓட்டப்பந்தய போட்டிகள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் செயல்படும் தோல் தொழிற்சாலைகள் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து விஷவாயு தாக்கிய 4 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி முகாமை பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை இன்று எதிர்கொள்கிறார். ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் முதல் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்தை கொல்கத்தாவில் இன்றிரவு 7 எதிர்கொள்கிறது. மும்பையில் நாளை நடைபெறும் 2வது அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்துடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 8ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும். பெர்த்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று மாலை 4:30 வியட்நாமை எதிர்கொள்கிறது. முன்னதாக இன்று நடைபெற்ற போட்டியில் ஜப்பான் 2-0 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பின்லாந்து நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு புதிய உயரங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகளாவிய மின்னணு இணைப்பு பாலங்களை இந்தியா கட்டமைப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஐயா வைகுண்டரின் 194வது அவதார தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.